கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு. தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். முன்பதாக கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கும் கூட புதிதாக உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு நேராக கடந்து போலாம். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, தூக்கம் வருதுங்களா? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அது இப்ப இல்ல. சரி, அப்ப பின்வாங்குதல் ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கடைசியா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், இப்ப நம்ம அந்த வசனத்தை வேண்டாம், ஆனா இதுதான் ஆதார வசனம். அப்ப ஒரு நாள் நாம் தேவனை அறியாத ஜனங்களா இருந்தோம். எப்ப? நீங்களும் கொஞ்சம் பேசணும் சரிங்களா? அதாவது இந்த சத்தியங்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் யாருன்னு தெரியாத ஜனங்களா நாம இருந்தோம். தேவனுடைய திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. கிறிஸ்தவங்கள்லாம் எங்க போயிடுவாங்க? பரலோகம் போயிடுவாங்க. கிறிஸ்தவங்க அல்லாதவங்க எல்லாரும் எங்க போயிடுவாங்க? அதுல முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரன் எங்கதான் போயாகணும். ஆமா சரிங்களா, அப்படி இருந்தோம். அடுத்து நம்ம பாக்குறோம் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு வச்சிருந்தார், அது கூட நம்ம தெரியாம இருந்தோம். ஆனா இதையெல்லாம் அந்த 53 கிளாஸ்ல நம்ம கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோம் இல்லைங்களா? திருத்துவம் இல்ல அப்படின்னு தெரியும் போது, நரகம் இல்ல அப்படின்னு தெரியும் போது, ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கும் போது, இயேசு கிறிஸ்துனுடைய 2 வருகையை தெரிஞ்சும் போது, ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோம். கடைசியா அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒரு சிலர் கொஞ்சம் யோசிச்சு, இப்படி எல்லாரும் என்ன பண்ணோம்னா வெளியில நம்ம வந்தோம், உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கிட்டோம், பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டோம், தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை கூட நம்ம செஞ்சிட்டோம். இதை குறித்து வேதம் சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 வசனங்கள்.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்க.
நாம் ஃபாலோ அப் கேட்டப்ப ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு. நாம பிரயாசம் எடுத்தோம், பல தூரம் பல மைல்கள் கடந்து இந்த ஃபாலோ அப் கேட்கறதுக்காக அந்த குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி ரொம்ப தியாகம் பண்ணி அப்படி ரொம்ப உற்சாகமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபாலோ அப் கேட்க ஆரம்பிச்சோம். அதான் நம்ம எடுத்த பிரயாசம். அப்புறம் உன் பிரயாசத்தையும்
உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும்.
வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்க, என்ன நீ எப்ப பார்த்தாலும் வார வாரம், ஏதோ ஒரு வாரம் போனா பரவாயில்ல, இது என்ன ஒரே ரெகுலர் ஆயிட்டு இருக்குது, சரியில்லையே இது அப்படி எல்லாம் சொல்லும் போது, அவங்க பலவித வார்த்தைகள் கேவலமா பேசும்போது ரொம்ப பொறுமையா கூட இருந்தோம். அப்புறம்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது.
சபைகள்ல பார்த்தோம், எல்லாம் காணிக்க வாங்கி வாங்கி பொல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும்.
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறேன்.
பிஷப் அது இதுன்னு பட்டமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நாம பாத்துட்டு,
நீ சோதித்து
எல்லாத்தையும் சோதிச்சு பாத்துட்டு
அவர்களை பொய்யர் என்று கண்டு,
எல்லாம் பொய்யர் அப்படி கண்டறிஞ்சு
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்.
பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் வந்தப்ப ரொம்ப சகிச்சோம். சகிச்சீங்களா? சகிச்சோம்.
பொறுமையா இருக்கிறதையும்,
பொறுமையா இருந்தோம்.
என் நாமத்தி நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
அப்ப கிறிஸ்துவை குறித்து சரியான ஒரு சத்தியம், பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு சரியான சத்தியம் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம். நிறைய இழந்தோம், நிறைய நஷ்டப்பட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம். ஆனா எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இருந்துச்சு. உண்மையான சத்தியத்துக்காக நான் எதையும் இழக்க தயார், எதையுமே நான் இதுக்காக விடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா தான் வந்தோம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, போக போக இனம் புரியாத ஒரு சோர்வு, இனம் புரியாத ஒரு வெறுப்புணர்வு, இனம் புரியாத ஒரு வெறுமை நம்ம உள்ளத்துக்குள்ள வர்றத நம்ம பார்த்தோம். ஒரு சிலர் என்னன்னோனா தேவனுடைய அன்புல குறைவுபட்டோம், முன்ன இருந்த ஜபம் போயிடுச்சு, முன்ன இருந்த தேவனோடு நடக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில குறைவு வந்துருச்சு, சகோதர அன்புகள்ல கூட சபைகள்ல குறைவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல சபை சகோதரர்கள் வரும்போது புதுசா அவங்களெல்லாம் நம்ம புதுசா வந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் எப்படி தெரிஞ்சாங்க நமக்கு? தேவ தூதர்களை போல தெரிஞ்சாங்க இல்லைங்களா. ஐயோ பிரதர் கீழே குனிய முடிஞ்சா இன்னும் நல்லா குனிஞ்சு அவருக்கு வணக்கம் எல்லாம் சொல்லி பிரைஸ்லாம் சொல்லி ரொம்ப உற்சாகமா அன்பு காமிச்சோம் அவங்க மேல. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த அந்த சபை ஐக்கியத்துல குறைவு வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சபை ஐக்கியத்துல ஏன் பிரதர் ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் வைக்க மாட்டீங்களா இல்ல ஒரு ஏழு நாளுமே வைக்க மாட்டீங்களா சாயங்காலம் சாயங்காலம் அப்படி எல்லாம் இருந்தது, ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சபை ஐக்கியத்துல குறைவு வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த அந்த உற்சாகம் சந்தோஷம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஒரு சிலர் ரொம்ப ஒரு கடமைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப வெறுத்து போய் மறுபடி பாபிலோனுக்கு போனா கேவலமா பேசுவான் அதனால வேற வழி இல்ல அப்படின்னு கூட ஒரு சிலர் என்ன ஆகிடுறாங்கன்னா சகிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை கூட வந்துருது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தப்பா வந்துட்டோமோ உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படி எதுவும் நினைச்சீங்களோ இல்ல நீங்க எல்லாம் நல்லவங்க நம்ம மத்தவங்களை பத்தி பேசலாம் சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சில சோர்வுகள் அந்த உடன்படிக்கை செய்யும் போது இருந்த அந்த ஒரு அன்பு அந்த ஐக்கியம் அந்த பாசம் அந்த சந்தோஷம் அந்த உற்சாகம் ஏன் என்ன ஆச்சு இதுல ஏன் இந்த ஒரு பின்வாங்குதல் ஏன் எங்க தவறு வந்துருச்சு ஆவியில நல்லா ஆரம்பிச்ச அந்த வாழ்க்கையில எங்க குறைவு வந்துருச்சு ஏன் இந்த சோர்வு நமக்குள்ள வருது. ஒரு சமயம் பல வருடங்கள் கடந்தவங்க இந்த நிலையை அடைஞ்சிருக்கலாம், ஒரு வருடம் கடந்தவங்க இந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். புதுசாக உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காரியம் காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. அப்படி நம்ம பார்க்கும்போது ஏன் இது போன்ற ஒரு சோர்வு ஏன் இது போன்ற ஒரு பலகீனம் ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுல இருந்து சரியா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கும் தான் இன்னைக்கு நிழலும் பொருளுமா நம்ம ஒரு காரியம் பார்க்க போறோம். இஸ்ரேலர்கள் வாழ்க்கையில மாம்சீக இஸ்ரேலர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய இசைலரான நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி நம்ம பார்க்க போறோம். தயவு செஞ்சு நீங்க ஒரு காரியம் செய்யணும், என்ன பண்ணிரணும், என்ன செய்யக்கூடாது, தூங்கிடக்கூடாது சரிங்களா. ரொம்ப கவனமா கவனிங்க, பக்கத்துல யாராவது அப்படி கண்ணாசரமா இருந்தாலும் லைட்டா என்ன பண்ணுங்க பண்ணு சரிங்களா. அப்படி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இஸ்ரேலருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது அவங்களும் கூட பாத்தீங்கன்னா எகிப்து அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. அவங்களும் கூட ஆரம்பத்துல தேவன் யாருன்னு தெரியாம தான் இருந்தாங்க. 430 வருஷம் அப்படியே எகிப்துல இருந்து இருந்து அவங்களுக்கு தேவன் யார் அப்படிங்கறதே தெரியாம போச்சு. தாத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அப்பா என்னமோ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அதெல்லாம் மறந்தே போச்சு. என்னமோ ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோ அது என்னமோ சொன்னாங்க, அப்படியே வர வர என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மறந்து 430 வருஷங்கும் போது டச் விட்டு போச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசை கிட்ட தேவன் சொல்லும் போது மோசை கேக்குறாரு, ஆனா அங்க போய் சொன்னா அந்த ஆண்டவருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 3:13 13-14.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடே சொல்வாயாக.
தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா யாவே அப்படின்னு சொல்லி நீ சொல்லு. அப்ப பாருங்க அவங்க தேவனுடைய நாமம் தெரியாம இருந்தாங்க, மோசே மூலமா தேவனுடைய நாமத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புறப்பட்டாங்க, நிழலான பஸ்காவால அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. செங்கடல் இடையூறா நிக்குது, பார்க்கும் போதே ரொம்ப பயம் கலக்க வந்துச்சு, ஆனா ரெண்டா பிளந்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு போக போக பின்னாடியே துரத்த வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ வரான் வராங்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் கரைக்கு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நம்முடைய எதிரியெல்லாம் ஒளிஞ்சான், ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு பாடல்கள்லாம் பாடி பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் நீங்க பாருங்க. யாத்திராகமம் 15:3.
கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
அடுத்து 11வது வசனம்,
கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்.
அப்ப அந்த அதிகாரம் பூரா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வசனம் உங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பாடுறாங்க. மிரியாமலாம் ரொம்ப அழகா டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப உற்சாகமா போயிட்டு இருக்குது இஸ்ரேலருடைய ஆரம்ப புறப்படுதல் வாழ்க்கை. நம்ம எப்படி அன்னைக்கு உடன்படிக்கை செஞ்சப்போ ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டோமோ அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்களும் கூட அந்த எகிப்துல இருந்து புறப்படும் போது ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளாம் அவ்வளவு பாக்கல, ஆனா இவங்கலாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கடல் ரெண்டா பிரிகிறதையும் உள்ள நடந்து போயிட்டு வெளியே வந்த பின்னாடி கடல் மூடுறதையும் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு எத்தனை நாள் அப்படின்னா கொஞ்ச நாள். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்கள் போக போக ஒரு முக்கியமான துயரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதை எங்க நம்ம பாக்குறோம்னா எண்ணாகமம் 14:1-4
அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்.
நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன், சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கூக்குரலிட்டாங்க. அப்புறம்
ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
எப்ப அழுதாங்க? எகிப்துல அப்பப்ப அழுதாங்க. இப்ப வனாந்திரத்துக்கு வந்து எப்படி அழுகிறாங்க? ராம் முழுக்க ஒரே அழுக, ஓனு ஒரே அழுக.
இஸ்ரேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள்.
இவங்களை வழி நடத்திக்கிட்டு வந்த மோசையையும் ஆரோனையும் அப்படி சைடுல அப்படி பாக்குறாங்க. பாசம் வரல சரிங்களா, அன்பு வரல. என்ன வருதுன்னா வெறுப்பு தான் வருது. பார்க்கும் போதே நீ தானே ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக
முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும்.
பாருங்க, இங்க இப்ப உயிரோட இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த எகிப்திலே செத்து போயிருந்தா எப்படியா இருந்திருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும்.
இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்.
இங்கே நாங்க செத்துட்டா கூட பரவாயில்ல, நாங்க காணான் போகாட்டி பரவாயில்ல, ஆனா நாங்க ஒண்ணு எகிப்துல செத்துருக்கணும், இல்லன்னா இங்கேயே நாங்க செத்திருந்தா பரவாயில்ல, அது நலம்.
நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன?
ஏன் இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தாரு?
எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள்.
உத்தமமான ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னங்க அது? மறுபடி எகிப்துக்கு போயிட்டோம்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டாங்க. அடுத்த வசனம்,
பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு.
இந்த மோசே சரியில்லை, இவர் எல்டரா இருக்க கூடாது சரியா, வேற யாராவது ஒருத்தரை நம்ம எல்டர் ஆக்கிக்கிட்டு
எகிப்துக்கு திரும்பி போவோம்.
மறுபடி எங்க போயிடலாம்? எகிப்துக்கே திரும்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி
ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
ஒருவர் சொல்லிக் கொண்டார். எவ்வளவு ஆனந்தமா, எவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பா, எவ்வளவு ஒரு உற்சாகமா ஆரம்பிச்சிச்சு இந்த இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கை. எவ்வளோ பெரிய ஒரு பின்வாங்குதல். என்ன ஆச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு? ஏன் இப்படி கூச்சலிட்டு புலம்புறாங்க? நைட்டெல்லாம் தூக்கலாம அழுகிற அளவுக்கு என்ன சம்பவிச்சிருச்சு? மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமா முறுமுறுக்கிற அளவுக்கு என்ன காரியம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு? எகிப்தே பரவாயில்லையே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு என்ன தேவன் இவங்களை கைவிட்டுட்டாரு? என்ன தேவன் இவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு? மோசைக்கு பதிலா வேறொரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மோசை அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டாரு? ஏன் இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை? ஏன் இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோர்வு? ஏன் இந்த பின்வாங்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு மூன்று காரணங்கள் நாம பார்க்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஜெபத்தோட கூட நீங்க அதை கவனிக்கணும். ஏன்னா நம்மளும் கூட மிகுந்த ஜெபத்தோடு கூட தான் வந்திருக்கிறோம். நிச்சயமா இதுல எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சிலருக்கு கண்டிப்பா இந்த சத்தியம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து மறுபடி கூட நம்ம சொல்ல ஆசைப்படுறோம், நாம ஒரு நாள் உற்சாகம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சோம், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள, ஒரு மிகப்பெரிய ஒரு பின்வாங்குதலுக்குள்ள போயிருக்கிறோம். காரணம் என்ன? நிழல் நம்ம பாக்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அதே போல அவங்களும் உற்சாகமா எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க. ஆனா வந்த வனாந்தரத்துல மிகப்பெரிய ஒரு சோர்வு, பின்னாடி திரும்பி எகிப்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல் காரணம், தங்களுடைய அழைப்ப அவங்க மறந்துட்டாங்க. தேவன் இவர்களை அழைச்சது வனாந்தரத்துக்கு இல்ல. எங்க தேவன் இவர்களை அழைச்சாரு? கானான் தேசத்துக்கு இவங்களை அழைச்சாரு. ஆனா இவங்க வனாந்தரத்தை குறிச்சே அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் யோசிச்சிட்டாங்க வனாந்தரத்தை குறிச்சு? வசனங்கள், ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 14:11
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி
அங்க எங்களை கூட்டிட்டு வந்த?
நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது
என்ன? எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? அதான் அவங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சுன்னு பாக்குறோம். 15:24
அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள்.
அப்ப எண்ணத்தை இப்ப குடிப்போம், அது அவங்களுடைய சிந்தையா இருந்துச்சு. எண்ணாகமம் 11:6.
இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது.
உள்ளம் என்னவாயிடுச்சா சொல்லுங்களே, வாடி போகிறது.
இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
என்ன இல்லையா, வேறொன்றும் இல்லையா, என்ன இருக்கா, மன்னா இருக்கா. பாருங்க, மன்னா விட வேற என்ன வேணும், ஆனா இந்த மன்னா இப்ப இவங்களுக்கு வேணான்னு ஆயிப்போச்சு. அதனால இப்ப என்ன சொன்னாங்க, இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணு இல்லையே அப்படிங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 21:5 வாச்சாச்சா,
ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது.
இந்த எது மன்னா, எது அந்த மன்னா, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. எவ்வளோ ஒரு பின் வாங்குதலுக்குள்ள போயிருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள். இந்த அற்பமான உணவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ தூதர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவு அவ்வளவு கேவலமா போயிடுச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த பின் வாங்குதல், வாசிங்க அதுலேயே 20:2-3.
ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிரு,
அவங்க செத்தப்பவே நாங்களும் செத்து போயிருந்தா பரவாயில்ல. எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வனாந்தரத்தை தாங்கள் இப்ப இருக்கிற நிலைமையவே ஃபுல்லா யோசிச்சிட்டாங்க. ஆனா போக போகிற கானான் தேசம் கொஞ்சம் கூட அவங்க ஞாபகத்துல இல்லாம போயிருச்சு. ஆனா இந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்ல, இந்த வனாந்தரம் அவங்க என்னென்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்ல, இந்த வனாந்தரம் கடந்து போகிற இடம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளத்துல இந்த வனாந்தரமே முக்கியத்துவமாயி போச்சு. என்னமோ காலாகாலத்துக்கு இந்த வனாந்தரத்திலேயே இருக்கிறது போல யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்துருச்சு முறுமுறுப்பு, அதனால வந்துருச்சு அலட்சியம், அதனால வந்துருச்சு பின்வாங்குதல். அப்ப அவங்களுடைய மைண்ட்ல முழுக்க முழுக்க வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம். ஆனா வனாந்தரம் முக்கியம் இல்ல சகோதர சகோதரிகளே, கானான் தான் முக்கியம். ஆனா வனாந்தரம் நிரந்தரம் இல்லாத இடமா இருக்கலாம், அந்த வனாந்தரம் நிரந்தரம் இல்லாத இடமா இருக்கலாம், ஆனா அந்த வனாந்தரம் முக்கியமான இடம். நம்ம ஃபர்ஸ்ட் தவறா சொல்லிட்டோம் நினைக்கிறேன். வனாந்தரம் நிரந்தரமான இடம் கிடையாது, ஆனா இந்த வனாந்தரம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இந்த வனாந்தரத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கிற காண்பிக்கிற குண லட்சணங்கள் தான் இவங்களை ஒன்னு கானான் தேசம் கொண்டு போகும், இல்லனா கானான் தேசம் கொண்டு போகாமையே அழிஞ்சு போவாங்க. வனாந்தரம் நிரந்தரம் அல்ல, ஆனா வனாந்தரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நமக்கு என்ன பாடம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா, நமக்கு என்ன பாடம் இதுல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, அப்ப நாமும் கூட இன்னைக்கு ஒரு வனாந்தர பிரயாணத்துல தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வனாந்தர பிரயாணம், இங்க இந்த பூமியில நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, ஏதோ ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் ஓட போறோம், இது நிரந்தரம் அல்ல. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இங்க நாம காமிக்கிற குணலட்சணங்களை வச்சுதான் நமக்கு சபை வாய்ப்பா, திரள் கூட்ட வாய்ப்பா, இல்ல முழு மனுக்குலத்தோட ஒரு உயிர் தெழக்கூடிய ஒரு வாய்ப்பா, அதுவும் இருக்கா சரிங்களா, இல்ல இரண்டாம் மரணமா அப்படிங்கிறத நமக்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த வனாந்தர நிலைமை. இத நாம மறந்துடவே கூடாது. அப்ப இந்த வனாந்தரம் நிரந்தரம் இல்ல, ஆனா முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவன், நம்ம உடன்படிக்கை செய்து நம்ம வாங்கியிருக்கிறோமே இந்த ஜீவன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லைட்டா சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பாக்குறோம். பேதுருவ சேவகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிறையில வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கைக்கு செயின் போட்டு ஒரு சேவகன், இந்த பக்கம் செயின் போட்டு ஒரு சேவகன், கேட்ல ஒரு சேவகன், வெளியே ஒரு சேவகன், மொத்தம் எத்தனை சேவகன், பரவாயில்லையா, கணக்குல எல்லாம் நல்லா தான், புலிதான் சரிங்களா. நாலு சேவகர்கள் பேதுருவை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தேவதூதன் வர்றாரு, நாலு சேவகர்களும் அப்படியே ஒரு மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்க. தேவதூதன் பேதுருவை கூட்டிட்டு போய் தப்பிக்க வச்சுட்டாரு. அடுத்த நாள் ஏறவது அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு கொன்னுடுறாரு. தேவன் இந்த இடத்துல செஞ்சது சரியா தப்பா? தேவன் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் இல்லைங்களா? சரிதான் இல்லைங்களா? ஆனா அந்த சேவகர்கள் நாலு பேர் சாகிறதுக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க சரியா காவல் காத்துட்டு இருந்தாங்க. மயக்கம் வர வச்சது யாரோட வேலை? தேவதூதன் வேலை சரிங்களா. அதனாலதான் இவங்க இவங்க தொழிலை கரெக்டா தான் பார்த்தாங்க. ஆனா தேவதூதன் வந்ததுனால இவங்க மயங்கிட்டாங்க, பேதுருவை வெளியே கூட்டிட்டு போயாச்சு. இப்ப இந்த நாலு சேவகர்களுக்கு குடும்பம் இருந்திருக்குமா? பிள்ளைக்குட்டி இருந்திருக்குமா? புதுசா கல்யாணம் ஆன சேவகனா கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல குழந்தை பிறந்து ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஆன சேவகனா கூட இருந்திருக்கலாம். இப்ப நாலு சேவகனும் அடுத்த நாள் செத்துட்டாரு, அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாங்க. நம்ம அவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்லை. அந்த நாலு சேவகர்களுடைய குடும்பம் எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கும், எவ்வளவு கதறி இருக்கும். அவங்க தேவனை அறியாமல் இருந்தாலும் அவங்க தேவ பிள்ளைகள் தானே, தேவ பிள்ளைகளா இல்லையா? அப்ப இந்த நாலு பேருக்காக, இந்த ஒரு பேதுருவுக்காக இந்த நாலு பேரை கொன்னது சரியா தப்பா? சரியா தப்பாங்களா? தப்பு மாதிரி தெரியுது பிரதர். தேவன் செஞ்சதுனால சரி, சரிதான். ஏன் அப்படின்னா இங்க அந்த நாலு பேருடைய ஜீவன் தேவனுக்கு முக்கியம் இல்ல. அவங்க மரிச்சாலும் ஆயிரம் வருட யுகத்துல என்ன ஆயிடுவாங்க? எழுந்து வந்துருவாங்க. ஆனா பேதுரு ரொம்ப சரியா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஏன்னா பேதுருவுக்கு இருக்கிற ஜீவன் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவன் அவர் வேஸ்ட் பண்ணிட்டார்னா இனி அவருக்கு என்ன கிடையாது? இனி அவருக்கு ஜீவனே கிடையாது. அதனால ஒரு பேதுருவுக்காக நாலு சேவகன் செத்தா கூட என்ன கிடையாது? தப்பு இல்ல. அதே பேதுருவுக்கு இருக்கிற ஜீவன் தான் இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் சாதாரண ஜீவன் இல்ல, இது ரொம்ப ரொம்ப விலையேறப்பெற்ற ஜீவன். நம்மளுடைய ஜீவன், இந்த ஜீவனை வச்சு சரியா ஓடிட்டோம்னா தப்பிச்சோம். இல்ல அப்படின்னா பதில் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நாம சாதாரணமானவர்கள் அல்ல, யாருங்க? அசாதாரணமானவர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 82:6-7 தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு, எப்படி சொல்றாரு?
நீங்கள் தேவர்கள் என்றும்.
நீங்கள் தேவர்கள் என்றும் தேவன் நம்மளை என்னன்னு பார்த்து சொல்றாரு? நீங்களும் தேவன் தாப்பா, நீங்களும் என்ன போலத்தான், என் மகனை போலத்தான். நீங்கள் தேவர்கள் என்றும்,
நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும்.
நீங்க சாதாரண மனுஷே மனுஷி கிடையாது, நீங்க சாதாரண சகோதரன் சகோதரி கிடையாது, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷி யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்களும் அவங்களும் ஒண்ணு கிடையாது, உங்களுடைய ஜீவனும் அவங்களுடைய ஜீவனும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உடன்படிக்கை செய்த பின்னாடி உங்களுடைய ஜீவன் ஒரு விலையேறப்பெற்ற ஜீவனா இருக்குது. தேவனுடைய பார்வையில நீங்க ஒரு தேவன், தேவனுடைய பார்வையில நீங்க தேவனுடைய பிள்ளை. இது எல்லாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். அப்ப இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு மரணம் வரப்போகுது. அந்த மரணத்தை நீங்க எப்படிப்பட்ட மரணமாக்க போறீங்க? அடுத்த வசனம்,
என்றும் நான் சொல்லி இருந்தேன்.
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவர்கள்னு நான் சொல்லி இருந்தேன்.
ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள்.
நமக்கு தெரியும் அந்த லோக பிரபுக்கள் ரெண்டு பேர் யாருன்னு. யாருங்க? ஒண்ணு ஆதாம், இன்னொன்னு இயேசு. ரெண்டு பேருக்கும் இந்த பூமியில மரணம் வந்துச்சு. ஆதாமுக்கு மரணம் வந்துச்சா, இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் வந்துச்சா? இந்த ரெண்டு பேர்த்துல யாருடைய மரணம் போல நம்முடைய மரணம் இருக்க போகுது? ஆதாம் போல கீழ்படியாமையில மரிக்க போறோமா, இல்ல இயேசுவை போல தேவனுடைய சித்தம் செஞ்சு மரிக்க போறோமா? விலையேற பெற்ற ஒரு ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம இப்ப வச்சிருக்கிற இந்த உயிர் சாதாரண உயிர் இல்ல சரிங்களா. உலக ஜனங்கள் யோசிக்கிற மாதிரி, உலக ஜனங்கள் கவலைப்படுற மாதிரி, உலக ஜனங்கள் பிரயாசம் எடுக்கிற மாதிரியே இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு பிரயாசம் எடுத்தோம். இந்த ஜீவனை பத்தியதான அருமை இன்னும் நமக்கு புரியல, நமக்கு இன்னும் சரியா தெரியல. அதனால இந்த விலையேற பெற்ற ஜீவனை தேவனுக்கு மகிமையா வைக்கணும். அப்ப இந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்ல, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நாம காமிக்கிற குண லட்சணங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு ஒரு பின்வாங்குதலுக்கு போறதுக்கு காரணம் அவங்களுடைய ஜீவனை பத்தி அவங்க சரியா யோசிக்கல, இந்த உலகத்தை பத்தியே அதிகமா யோசிச்சாங்க, அந்த வனாந்தரத்தை பத்தியே அதிகமா யோசிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு பின்வாங்குதலுக்கு ஒரு காரணம் இந்த உலகமா இருக்கக்கூடாது. இந்த உலக காரியத்தை அதிகமா நாம யோசிச்சிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அடுத்த நாம பார்க்கிறோம் இரண்டாவது காரணம். முதலாவது காரணம், அவங்க தங்களுடைய அழைப்பை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பார்வையை மாத்திட்டாங்க. எங்க பார்வையை வைக்கணுமோ, எது மேல பார்வையை வைக்கணுமோ, அது மேல தங்களுடைய பார்வையை வைக்காம மாத்திட்டாங்க. என்ன காரணம் ரெண்டாவது அவர்கள் பின்வாங்குதலுக்கான காரணம்? அந்த 12 பேர்ல 10 பேருடைய வார்த்தைகள். யார் அந்த 12 பேர்? வாசிங்க, வேவுக்காரர். எண்ணாகமம் 13:1. வெறும் வேவுக்காரர் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க அவங்க யாருன்னு. எண்ணாகமம் 13:1.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு.
மனிதரை அனுப்பு.
ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும்.
சாதாரண ஆளு கிடையாது, ஒவ்வொருத்தரும் யாருங்க, பிரபு. அப்படிங்கும் போது அவங்க பிரபுக்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ரொம்ப மேன்மையான ஆளுங்க அவங்க, ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா தலைவர்கள். இன்னொன்னு வகையில சொல்லணும்னா இஸ்ரேல் கோத்திரத்தையே வழி நடத்துறதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தவங்க அந்த 12 பேர். கானான் தேசத்தை குறிச்சு நல்ல செய்தி கொண்டு வாங்கப்பா, போய் ஆராய்ஞ்சு பார்த்துன்னு சொல்லி அனுப்பப்பட்டவர்கள் அந்த 12 பேர். சாதாரண ஆளுங்க கிடையாது அந்த 12 பேர். இப்ப அந்த 12 பேர்ல அந்த 10 பேருடைய வார்த்தைகள் தான் என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புக்கு காரணம். அந்த 10 பேர் சொல்லிட்டாங்களாம், நம்ம கானான் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். தேவன் சொல்றார், நான் உங்களை கானான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. 10 பேர் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா, அங்க எல்லாம் ராட்சசம், பெரிய பெரிய ஆளா இருக்கோம், நாங்க வெட்டிக்கிளி மாதிரி நசுக்கி போடுற மாதிரி நாங்க இருக்கிறோம், அதெல்லாம் முடியாது. இவர் சொன்னா அப்ப என்னவா தான் இருக்கும்? சரியா தான் இருக்கும். பிரபுல்ல, நம்ம கோத்திரத்தையே வழி நடத்துறவர்ல, அப்ப இவர் சொன்னா அது ரொம்ப சரியா தான் இருக்கும். அந்த 10 தலைவர்கள், அந்த பிரபுக்களுடைய வார்த்தைகள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பின்வாங்குதலுக்கு காரணமா ஆயிடுச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு நம்மளுடைய மத்தியிலும் கூட பிரபலமான சகோதரர்கள் இருப்பாங்க, ரொம்ப நல்ல சகோதரர்கள் தான். ஒரு சமயம் அவங்க சபையவே வழி நடத்தக்கூடியவங்களா கூட இருக்கலாம், இல்ல தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அருமையாய் பேசக்கூடிய சகோதரர்களா இருந்திடலாம். இவங்களுடைய வாழ்க்கை முறை இல்லனா இவங்களுடைய வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் நம்மள பாதிச்சிரும். இப்படி இப்ப எனக்கு கிளாஸ் எடுத்த பிரதர் இப்படி நடந்துட்டாரு. இவர் கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லா தான் தெரிஞ்சாரு, ஆனா சபைக்கு வந்த பின்னாடிதான் இவரை பத்தி எனக்கு ரொம்ப புரியுது. என்ன இந்த பிரதர் இப்படியெல்லாம் இருக்கிறாரு, அப்புறம் இப்படியெல்லாம் சத்தியம் பேசுறாரு? யார் இவரு? சபையை வழி நடத்த தெரிஞ்சு கொண்ட சகோதரர். இவரே இப்படி பண்ணிட்டா அப்புறம் எப்படிங்க நாங்க படிக்கிறது, நாங்க எப்படிங்க வாழ்றது, எப்படிங்க இவரை பார்த்தானுங்களே நாங்க சத்தியத்துக்குள்ள வந்தோம், ஃபாலோப் எடுத்ததோட சரிங்க. அதுக்கப்புறம் இவர் அட்ரஸையே காணாங்க, போன் பண்ணா கூட போனே எடுக்கலைங்க. அதனால நான் இனி எக்லீசியாவுக்கு என்ன பண்றது இல்ல, வர்றது இல்ல. யாரு இந்த 10 பேர்? சபையை வழி நடத்துறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முக்கியமான தலைவர்கள், சரிங்களா? இதே போல இன்னைக்கு நம்ம தீலையும் கூட இருப்பாங்க. ஆனா அன்பையான சகோதர சகோதரிகளை ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த சகோதரர்களும் யாரு தான்? நம்மளை போலவே பாடுள்ள சகோதரர்கள் தான். அவங்களும் நம்மளை போலவே பலவீனமுள்ள சகோதரர்கள் தான். ரெண்டாவது, அவங்க ஓடி போய் முடிச்சிட்டு எல்லையில நின்னுகிட்டு பார்டர்ல நின்னுகிட்டு வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர்னு கூப்பிடல. அவங்க எங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம கூடவே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற அதே பலகீனம் அவங்களுக்கும் கூட இருக்கும், நமக்கு இருக்கிற அதே கஷ்டம் அவங்களுக்கும் கூட இருக்கும். சத்தியம் சொல்லிடுறதுனால, சபையை வழி நடத்துறதுனால அவர் ஓடி முடிச்சவரு, அவரே இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு யோசிக்க முடியாது. அவங்களும் கூட நம்ம கூட இந்த ஓட்டத்துல இருக்கிறவங்க தான். நம்மளை போல பலகீனத்துக்கு உள்ள சகோதரர்கள் தான் அவங்களும். அதை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். இவங்க அந்த தேவனை காட்டிலும் அந்த 10 பேருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அந்த 10 பேருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. சோர்ந்து போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை நாம வச்சிட்டாலும் நமக்கு ஒரு பின்வாங்குதல் இருக்கு. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் வைக்க வேண்டிய இடத்துல அதை மாத்திரம்தான் வைக்கணும். அதுக்கு கீழே தான் மீதி எல்லாமே. அதுக்கு முன்னாடி நீங்க வேற எதை கொண்டு வந்து முன்னாடி வச்சிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் வரும், பின்வாங்குதல் நமக்குள்ள வரும். இங்க அந்த 10 பேருடைய வார்த்தைகள் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு பின்வாங்குதலுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு சபைகள்ல நாம பார்க்கிறோமே சகோதர சகோதரிகள், இவங்க எல்லாரும் சபையில இருந்தாலும் இவங்க எல்லாரும் சபை வகுப்பா கிடையாது. இதுலதான் சபை வகுப்பா இருக்கிறாரு, இதுலதான் இரண்டாம் மரணத்துக்குரியவர் இருக்கிறாரு, இதுலதான் திரள் கூட்டத்தாரும் இருக்கிறாரு, இதுலதான் பெயர் புது சிருஷ்டியும் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது சபை வகுப்பார் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? சபையில சபை வகுப்பாருக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. திரள் கூட்ட வகுப்பார் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு சபையில? எட்டுக்கால் பூச்சிக்கு என்ன எத்தனை கால் நான் கேட்ட மாதிரி என்ன வேலையை செய்வாரு? அந்த திரள் கூட்ட வகுப்பார் என்ன செய்வாங்களோ அதைத்தான் அவர் செய்வார். இரண்டாம் மரணத்துக்குரியவர் என்ன செய்வாரு? சபை வகுப்பாருக்குரிய வேலையை செய்வார். அப்படியா? அவர் இரண்டாம் மரணத்துக்கு போறதுக்கான என்ன வேலை செய்ய முடியுமோ அதை தெளிவா திருத்தமா தப்பு இல்லாம ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? நம்ம இரண்டாம் மரணத்துக்குரியவருக்கு போறவர் ஏன் பார்க்கணும்? திரள் கூட்ட வகுப்பாருக்கு போய்கிட்டு இருக்கிறவர் எதுக்கு பார்க்கணும்? சபை வகுப்பார். அப்படி யாரு எங்களுக்கு தெரியலையே பிரதர், இருக்காங்க, நிச்சயமா இருப்பாங்க, அவங்கள பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்போஸ்தலர்கள், அவங்கள பார்ப்போம். எதுக்கு நாம அந்த பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளையே ஏன் நம்ம பார்க்கணும்? சரிங்களா? அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், சபைகள்ல இருப்பாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
சபையில அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா பிரதர் சிஸ்டர்? அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அத அவங்க செஞ்சிட்டு போகட்டும் பிரதர். அப்புறம்
அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
என்ன கேட்டாலும் அவர் இன்னும் அப்படித்தான் பிரதர் இருக்கா, இருந்துட்டு போகட்டும்.
நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
நீதி இருக்கா அவங்க கிட்ட? நீதி செய்யணுங்கிற ஆசை இருக்கா? நீங்க அவங்களை எல்லாம் பாக்காதீங்க, நீங்க நீதி செய்யுங்க.
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம்.
பரிசுத்தாகணும், பரிசுத்தாகணும் ஆசை இருக்குதா? நீங்க பரிசுத்தமாங்க, 4 பேருக்கு உங்களை நீங்க பரிசுத்தவான காமிச்சிட்டு போங்க, நீதிமான காமிச்சிட்டு போங்க. நீங்க ஒரு ரோல் மாடலா இருந்துட்டு போங்க. நீங்க எதுக்கு மத்தவங்களே அந்த 10 பேரைய பாத்துட்டு இருக்கீங்க? பாருங்க, இதுல என்ன ஒரு பெரிய அழகு விசேஷம்னா, இப்படி 10 பேர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் கூட்டமே அதுக்கு பின்னாடி நின்னு அழுதுகிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில 2 பேர் தனியா வித்தியாசம் காமிக்கிறாங்க, தனி வித்தியாசம். அந்த 2 பேர் பளிச்சுன்னு காமிக்கிறாங்க. தப்பு பிரதர், நீங்க பேசுறது தப்பு. இப்படி எல்லாம் கிடையாது, இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லல. நம்ம கண்டிப்பா போக முடியும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்ல, நிச்சயமா நம்ம போய் சேரலாம். அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. கரெக்டா 2 பேர் அந்த வித்தியாசம் காமிச்சாங்க. அதுல 10 பேர் ஒரே கருத்தை ஒருமிச்சு சொன்னா கூட 2 பேர் அவங்க நடுவுல வித்தியாசம் காமிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எண்ணாகமம் 14:24.
என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கு.
அப்படியே தேவன் பாக்குறாரு, அப்படியே லட்சக்கணக்கான கூட்டத்தோட சிந்தை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அங்க ஒரு சிந்தை மட்டும் அப்படியே தேவனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா பளிச்சு பளிச்சு பளிச்சுங்குது. யாராவது இத்தனை பேர் என்னை பத்தி தப்பா யோசிச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எங்கேயோ ஒரு இடம் அப்படியே பளிச்சு பளிச்சுங்குதுன்னு அப்படி உத்து பார்த்தா காலேப்பினுடைய சிந்தை வேறே ஆவி. இத்தனை பேர் பேசுறாங்க பிரதர், அப்ப நானும் அப்படியே பேசிட்டு போனாதான் சரியா இருக்கும். இத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்ப நானும் ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லிருக்குல்ல. அப்புறம் வேற ஏதாவது பழமொழி இருக்கு அதுக்கு? ஊரோடு ஒத்துவாள். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இப்படியே இருக்க சொல்லி இருக்குதுல்ல, அப்ப நானும் 10-11 இருக்கிறது தானே நியாயம். யோசுவா நினைக்கல, காலேப் நினைக்கல, வேறே ஆவி உடையவர்களாய் அந்த வேற சிந்தைய அவங்க மட்டும் காமிச்சாங்க. பெரிய கூட்டம், இவங்க பயந்துரல, அவங்களோட ஒத்து போயிரல, அவங்க நடுவுல இவங்க ஒரு பெரிய வித்தியாசம் காமிச்சாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோவா, அந்த ஒரு நோவாவை இந்த முதலாம் உலகத்துல இருந்த எந்த ஒரு காரியமும் பாதிக்கல. தானியலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பாபிலோன், ஒரு தானியலை அது ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு யோசேப்ப அந்த எகிப்து ஒண்ணுமே பண்ணிக்க முடியல. போர்த்திபார் குடும்பம் அசைச்சு பார்த்துச்சு, நகர்த்த முடியல யோசேப்ப. அதே போல மோசைய அந்த எகிப்தினுடைய பொக்கிஷம் மோசம் போக்கிரல. அந்த ஒருத்தர் தனி வித்தியாசம் வேதத்துல காமிச்சதை நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். அப்ப இன்னைக்கு சபைகள் நடுவுல நாம் ஒரு வித்தியாசம் உள்ளவர்களா, வேறே ஆவி உள்ளவர்களாய், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் மகிமைப்படுத்துறவங்களா, ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா, நம்மளை நாம காமிக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். மற்றவங்க நடுவுல தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு சரியான சாட்சி உள்ளவங்களா நாம காமிக்கணும். எப்பவுமே வேதம் அந்த பிரதரை பார்த்து போங்க, இந்த சிஸ்டரை பார்த்து போங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. எபிரேயர் 12:1
ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி,
முடிக்கிறவருமாகிய முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
அந்த பிரதருடைய லைன்ல, சோ பிரதர் அந்த லைன்ல, அவருங்க என் கூடவே வந்தவர், அவர் லைன்லயும் சேர்ந்துக்கிறேனே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோட ஓட கடவோம்,
எப்ப எந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பார்த்தாலும் அவங்க குறை தான் நமக்கு தெரியும். அடிக்கடி நம்ம சொல்ற வார்த்தை, நீங்க எப்ப எந்த பிரதரை பார்த்துட்டாலும் எடுத்த உடனே அவருடைய நல்லதா நமக்கு தெரியும். ஏன்னா அதான் ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சு என்னன்னு கேட்டா என்ன தெரியுதுன்னு சொல்லுவோம். அவ்வளவு வெள்ள இருக்கிறது நமக்கு என்னவாகாது, தெரியாது. அந்த கருப்பு புள்ளி தான் நமக்கு தெரியும். இந்த உலகத்துல அது இந்த பலகீன மாம்சத்திலேயே இருக்கிற ஒரு குறை, யார பார்த்தாலும் அவங்களுடைய குறை தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லிருச்சு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கன்றிச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்தா மட்டும்தான் நம்ம குறை என்னன்னு தெரியும். மற்ற பிரதர் சிஸ்டர்ஸ் பார்த்தோம்னா அவங்க குறை தான் நமக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா ஐயோ இவ்வளவு கேவலமா இருந்துட்டு இருக்கனே, இவ்வளவு கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கனே, நம்ம குறை நமக்கு தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, வேற யாரையும் நம்ம பார்த்து இந்த ஓட்டத்தை ஓட சொல்லல, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்தை ஓட சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்ம யாருல நிலைச்சு இருந்தா கனி கொடுக்க முடியும். வாசிங்க 15:4
எண்ணில் நிலைத்திருங்கள்,
எண்ணில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
இந்த 4வது வசனத்துல எத்தனை தடவை நிலைத்திருங்கள் வருது? 4வது வசனத்துல 4 தடவை வருது. ஆனா அந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 12 தடவை, 16வது வசனத்துக்குள்ள 12 தடவை நிலைத்திருத்தலை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப என்னன்னா, கொடி செடியில தான் நிலைச்சிருக்கணுமே ஒளிய சோத்தை பார்த்துட்டோ வேற எதை பார்த்தோ என்ன பண்ணிடக்கூடாது, அதுல நிலைச்சிருக்க ஆசைப்பட்டுறக்கூடாது. அப்ப 2வது காரணம், தங்களுடைய பார்வையை மாத்திட்டாங்க. அப்ப இன்னைக்கும் கூட அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளும் கூட நம்முடைய பார்வையை மாற்றும் போது சோர்ந்து போகிறதுக்கு, பலவீனப்பட்டு போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கடைசி காரணம் நம்ம பார்த்தலாம். இவ்வளவு நேரம் நீங்க வெளியெல்லாம் போயிருந்தா கூட இப்ப உள்ள வந்துருங்க. சிரிக்கிறத பார்த்தா வெளியே இருந்தீங்களோ, இல்ல இல்ல உள்ள இருந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன், சரிங்களா? ரொம்ப முக்கியமான காரணம் இந்த 3வது காரணம், ரொம்ப கவனிக்கக்கூடிய முக்கியமான காரணம் இந்த 3வது காரணம், ரொம்ப கவனிக்கணும் நீங்க. என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டு எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்க. இதுதான் 3வது பின்மாற்றத்துக்கான காரணம். என்ன பண்ணிட்டாங்க? எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்க. உங்களுக்கு குழப்பம் வருதுங்களா? அதுல எகிப்துல இருந்து யார் தான் வந்தா? இஸ்ரேல் ஜனங்கள் தானே வந்தாங்க. வனாந்தரத்துக்கு பல மைல் தள்ளி வந்தாச்சு. இப்ப எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன விசேஷம்னா, எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல. அதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. தூங்குறவங்களை தட்டி எழுப்பி எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல அப்படின்னு சொல்லி வைங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும், சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வரல, எகிப்தியரும் கூட கூட வந்தாங்க. வாசிங்க 12:38
அவர்களோட கூட
எகிப்தியர், எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களோடு கூட
பல ஜாதியான ஜனங்கள்,
பல ஜாதியான ஜனங்கள். யார் அந்த பல ஜாதியான ஜனங்கள்? எகிப்தியர். எகிப்து தேசத்துல இருந்து யார் தான் வரணும்? எகிப்தியர். என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா,
அநேகர் போனதும்,
அநேகர் சிலர் கிடையாது, அநேகர் அந்த இஸ்ரேல் ஜனங்களோட புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. யாரா இருக்கும் இவங்க? யார் இந்த பல அந்நிய ஜாதியான ஜனங்கள் எப்படி எகிப்து இஸ்ரேலரோட ஒட்டினாங்க? எப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சு, உறவு வந்துச்சு? நான் காணான் தேசம் போறேன், ஐயோ நீங்க போனா நான் எப்படி இருக்கிறது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி எப்படி கூட வந்துட்டாங்க? யார் இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 430 வருஷம் இருந்தாங்க இல்லையா எகிப்துல, சும்மா இருந்திருப்பாங்களா? சம்பந்தம் எங்க வச்சுட்டாங்க? அந்த எகிப்தியர்கிட்டையும் சம்பந்தம் வச்சுட்டாங்க. இவர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டாரு. இப்ப கானான் தேசத்துல இருந்து புறப்படணுங்கும் போது ஒண்ணு, இந்த அம்மா யூதச்சியா இருந்தா யார கூப்பிடணும்? எகிப்தி புருஷனை கூப்பிடணும், வாங்க தான் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆள், இந்த சகோதரன் வந்து சகோதரிய மேரேஜ் பண்ணியிருந்தாருனா இவர் என்ன பண்ணணும்? வாமா மோசே வந்து கூப்பிட்டாரு, நான் போறேன், நீ என்ன பண்ண போற, இங்கேயே இருக்க போறியா? நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நானும் உங்களோட வரேன். இந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க, சரிங்களா? வசனம் நீங்க பாருங்க, 1 4:18.
அவன் பெஞ்சாதியாகிய எகுதியால் கேதோரின் தகப்பனாகிய யாரோ.
எகுதியால் அப்படின்னா யூதச்சின் அர்த்தம். இந்த யூதச்சி என்ன பண்ணிருக்காங்க?
கேதோரின் தகப்பனாகிய யாரோதையும், சோகோவின் தகப்பனாகிய ஏபேரையும், சனோவாவின் தகப்பனாகிய எகுத்தியேலியும் பெற்றால்,
சரி,
மேரோத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே.
மேரோத் யார போய் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு? பார்வோனுடைய குமாரத்தியை போய் கல்யாணம் பண்ணிருக்கிறார். அப்ப இவங்க சாதாரண ஆள்ல, எகிப்துல இருந்து புறப்படும் போதே கொஞ்சம் யார கூட்டிட்டு வந்துட்டாங்க? இந்த குடும்ப சகிதமா இருந்த எகிப்தியர்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப எகிப்தி என்னுடைய மைண்ட்ல என்னதான் இருக்கும், ஏன் லோபத்தோட மிஸ்ஸஸ் திரும்பி பார்த்தாங்க? அங்க அவ்வளவு இருக்கு, சோதோம் கொமோரா பட்டணத்துல அவ்வளவு இருந்ததுனால திரும்பி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி இந்த எகிப்தியரை கூட்டிக்கிட்டு வரும்போது இந்த எகிப்தியருக்கு கானான் முக்கியமா தெரியல, இந்த வனாந்தரத்துல படுற கஷ்டம் முக்கியமா தெரியல, எது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுட்டே இருக்குது? விட்டுட்டு வந்துட்டனே, எகிப்தை விட்டுட்டு வந்துட்டனே, இந்த ஆளை நம்பிட்டு இதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டனே, இந்த அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நான் இதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டனே, இவங்க எதோட மைண்ட்லயே வந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த எகிப்து மைண்ட்லயே தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப இவங்க உண்மையான இஸ்ரேல் கிடையாது. வனாந்தர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்களோட கூட இவங்க இருந்தாங்க, ஆனா இவங்க ஒரு சில காரியங்கள் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? பஸ்கா ஆசரிச்சாங்க. அந்த பஸ்காவினுடைய வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா கணவன் எகிப்து யூதனா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவங்களும் வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். மனைவி யூதச்சியா இருந்தா அவரும் வீட்டுக்குள்ள இருந்திருப்பார். பஸ்கா ஆசரிச்சிருக்காங்க. வெளியே வந்து நடந்து வரும்போது செங்கடல் கடக்குது, இவங்களும் அதுல கூட வந்துட்டாங்க. இவங்களுக்கும் மண்ணா, இவங்களுக்கும் கிடைக்குது. இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்குறாங்க. ஆனா சிந்தை பாத்தீங்கன்னா எகிப்து மேலேயே தான் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. அதே மைண்ட்ல இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எண்ணாகமம் 11:4 வாசிங்க.
பின்பு அவர்களுக்குள் இருந்து,
அவர்களுக்குள் இருந்த
பல ஜாதியான,
கூட்டிட்டு வந்தாங்களே எகிப்துல புறப்படும் போது, இந்த பல ஜாதியான
அந்நிய ஜனங்கள்,
இந்த அந்நிய ஜனங்கள்
மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள்.
இவங்களுக்கு தான் இச்சை தாஸ்தி வந்துருச்சு. என்ன நான்வெஜ்ஜே இல்ல? அங்க எங்க அம்மா அப்பா வீட்டுல, எங்க அப்பா வீடு எப்படி எல்லாம் இருந்துச்சு, வெண்டைக்காய் என்ன கொமட்டிக்காயா, வெள்ளை பூண்டு எல்லாம் இருந்து, நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வர, ஒன்னும் காணா, வெறும் இதுதானா இந்த அற்பமான உணவு எல்லாம்? யார் சொன்னா தெரியுங்களா? உண்மையான ஒரிஜினல் இஸ்ரேலன்னு சொல்லல, சரிங்களா? இந்த கூட்டிக்கிட்டு வந்தாங்களே எகிப்தியரு, இவங்களுக்கு தான் இது அற்பமான உணவாய் போச்சு. இவங்க மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆயிட்டாங்க. அப்புறம்
இஸ்ரேல் புத்திரரும் அழுது,
இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது. இது டார்ச்சர் பண்ண பண்ண நல்ல மைண்ட்ல இருந்து அவரு இப்ப என்னாக ஆரம்பிச்சிட்டாரு? அழ ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்களா எங்க இருக்குது வஞ்சனன்னு? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வந்திருந்தா ஒரு சமயம் நமக்கு தெரியல ஒழுங்கா காணான்னு போய் சேர்ந்திருக்கலாம். கூட என்ன பண்ணிட்டார்னா கூட்டிட்டு வந்துட்டார். மனைவியை எப்படி விட முடியும், கணவனை எப்படி விட முடியும், பிள்ளையை எப்படி விட முடியும், அப்பா அம்மா எப்படி விட முடியும்னு கூட்டிக்கிட்டு வந்தது பணாந்தரத்துல பெரும் பிரச்சனை இதுதான். இது நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதரன் உண்மையாய் 53 கிளாஸ் கேட்டு முழு அற்பணிப்போட சத்தியத்துக்குள்ள வந்திருப்பாரு. நானு இனி சபைக்கெல்லாம் வரதில்ல, நான் அங்க போனேன். நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பாஸ்ட் கேட்கிற கல்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நானும் வந்துடுறேன், நீங்களே எனக்கு ஒரு 4 கிளாஸ் எடுத்து உங்க ஆள் எல்டர் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துடும். அப்புறம் பிள்ளைங்க ரெண்டு வந்து நிக்கும், நான் எங்க போறது? இனி சண்டே கிளாஸ் போனா என்ன காப்பாங்கல்ல அப்படின்னு, நீயும் வா, உனக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் அவங்க ஒன்னு மாறி ஒரு மாறி பாப்பாங்க, உனக்கும் ஒரு மூழ்கு மூழ்கி உன்னையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சபையில கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஆனா சிந்தை எங்க சிந்தை இருக்குது? எகிப்திலேயே தான் சிந்தை இருக்குது. ஆனா இங்க என்ன இது தோற்றம், நாங்க இஸ்ரேல, நாங்க பஸ்கோ சிரிச்சோம், நாங்க செங்கடலை கடந்து வந்தோம், நாங்களும் கூட மன்னா சாப்பிடுகிறோம், நாதலால் நாங்கள் இஸ்ரேலர். ஆனா சிந்தை பூரா எங்க இருக்குது? எகிப்து, எகிப்து, எகிப்திலேயே தான் சிந்தை இருக்கு. வெள்ளரிக்காய் மேலையும் கொமட்டிக்காய் மேலையும் தான் சிந்தை இருக்கு. எகிப்துக்கு திரும்பி போனா உத்தமம் அப்படிங்கிற அளவுக்கு சிந்தை பூரா அங்க வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களோட இருக்கிறாங்க. உண்மையான இஸ்ரேல நல்ல ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாம் வந்து நல்ல தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நல்லா கீழ்ப்படிஞ்சு போலான்னு வீட்டுக்குள்ள போன உடனே எடுக்கிறாங்க விஸ்வரூபம். மிஸ்ஸஸ் சிஸ்டர், என்ன நீ ரொம்ப தான் ஓவரா யோசிக்கிற, இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்மளால முடியாது தெரியுமா? அவர் என்ன இடுறாரு, எடுத்த முடிவுல டமால் இல்ல. இந்த அம்மா ரொம்ப சின்சியரா சத்தியம் கேட்டு பிரதர் மூலமா தேவன் உள்ளத்துல பேசிட்டாரு, இனி இப்படிதான் ஆண்டவருக்காக வாழப்போறேன், இந்த உலகத்தை எல்லாம் பெருசா நினைக்காம தேவனுக்குன்னு கொஞ்சம் வாழ்க்கை சரியா வாழ்ந்துடணும் அப்படின்னு இந்த அம்மா உறுதியா முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஆளப்பாரு, கொஞ்சமாச்சு உனக்கு இது இருக்குதா? அப்படி இல்ல இப்படி எல்லாம் படிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உன் சபைக்கு விட மாட்டேன், எங்கே விட மாட்டேன், ஒழுங்கா சொல்ற பேச்சு கேள். சரியா? அதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னதான், ஏதோ எங்க வீட்டுக்காரர் போல இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை விட எங்க வீட்டுக்காரர் பெஸ்ட். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற தாழ்மை, அவர்கிட்ட இருக்கிற ஜபம், அவர்கிட்ட இருக்கிற அந்த குண லட்சணங்கள் இயேசு கிறிஸ்துகிட்டயே கம்மி. பிரதர் எங்க சொல்லுங்க சபையில, ஆனா வீட்டுக்கு போயிட்டா எங்க வீட்டுக்காரர் மாதிரி சாத்தா சாத்தா எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு படுமோ? காரணம் எகிப்தியன உள்ள கொண்டு வந்துட்ட, எகிப்திய உள்ள கொண்டு வந்துட்ட. இது என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மள, எகிப்து 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 டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அந்த பிரதர் உங்களோட தான் உடன்படிக்கை பண்ணார், அவர் பாரு அப்படி எல்லாம் இருக்கிறார்ல, ஏன் நீ மட்டும் இருந்தா என்ன? தேவன் அதெல்லாம் கேட்கிறாரா? முழுக்க இவங்களை இறக்க 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 இவரால ஒரு சரியான ஃப்ரீயான ஒரு புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. யாரோ என்ன சொல்றாங்க, சரி சரிங்களா? அப்ப இங்க பார்க்கும் போது இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக ஆசை கொஞ்சம் கூட புது சிருஷ்டிக்குரிய சுபாவமோ சிந்தையோ கிடையாது. முழுக்க முழுக்க எகிப்திய உலக சிந்தையை இருந்துகிட்டு இந்த பிரதர இந்த சிஸ்டர் இந்த நபர் என்ன பண்ண விட மாட்டாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா வாழ விடவே மாட்டாங்க. இவர் வந்து ஒரு சகோதரன் கூட நல்ல ஒரு மனஸ்தாங்கள் ஆயிருப்பாரு, நல்ல ஒரு முடிவெடுப்பாரு, நேரா போய் சகோதரன் கிட்ட போயிட்டு சாரி பிரதர்னு கேட்டனும் ஒரு முடிவோட அப்படி வந்து, அம்மா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ எதுக்கு தாந்து போற, உனக்கு என்ன அவசியம் வந்திருக்குது, இஷ்டம்னா அவங்க வரட்டும், நீ பேசாம வீட்டுல ஒரு அப்படியெல்லாம் தாழ்ந்து போனா நான் சபைக்கு வரமாட்டேன், உதாரணத்துக்கு சொல்றேன் சரிங்களா? அப்படின்னு உடனே இவருக்கு இருந்த என்ன இப்ப என்ன வாய்ப்பிடும்? ஏங்க அவங்க ஒரு குரூப்பா அலையிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா அலையிறாங்க பாத்தியாமா, அவங்க மட்டும் ஒரு தனியா அலையிறாங்க, தெரியுதா உனக்கு அது? இவருக்கு அந்த சிந்தையே இருந்திருக்கிறாரு. அன்னையில இருந்து யோசிப்பாரு, ஓ ஆமா இல்ல சரிதான் சரிதான். இவருக்கு ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்த உடனே அதான் மைண்டுக்கு வரும், காரணம் எகிப்தியர் உள்ள இருக்கிறாங்க, சரியான அர்ப்பணிப்பு சரியான புது சிந்தை உள்ள இல்லாதவங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல யார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? நம்ம வீட்டுல யாரு எகிப்தியர்னு தெரிஞ்சிருச்சா? நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய பின்வாங்குதலுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருந்தா தான் விசுவாச வீடு உருப்படும் சரிங்களா? வீட்டிலேயே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமே பண்ணும், என்னன்னா நம்ம அவர் வந்து அப்படி டென்ஷன் ஆயிட்டு வந்தா கூட அமைதியா இருங்க, இப்படியா நம்ம சத்தியம் படிச்சிருக்கோம், இப்படியா நம்ம சத்தியம் கேட்டிருக்கிறோம், அவங்க அப்படி காமிச்சிட்டு போகட்டும், நம்ம தேவ குணலட்சணத்தை காமிப்போம், ஏன் நீங்க அப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம், நீ ஏமா இப்படி ஆகுற, நீ அப்படியெல்லாம் ஆக வேணாம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அனுமதி. நம்ம கிறிஸ்துவின் சாயலா போகணும்னா நம்ம சபையில உள்ள வைரங்களை வந்து தோண்டுதான் இந்த வைரத்தை அறுப்பாரு. அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இப்படி சொல்லி பக்குவப்படுத்துறத விட்டுட்டு நல்ல ஏத்தி என்ன என்ன ஆயிடும்னா அவங்களோட மைண்ட் முழுக்க முழுக்க என்ன ஆயிடும்னா, அப்ப பாருங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையா சத்தியம் கேட்டு உண்மையா ஜீவிக்கிறவங்களுக்கு மிக மிக இடரலா இருப்பாங்க இவங்க. அவங்களை சோர்ந்து போக பண்றது, பின்வாங்கி போக பண்றது, உடன்படிக்கக்கூடிய சரியான வாழ்க்கை வாழ முடியாம பண்றது, மற்ற சகோதர சகோதரிகளை தவறா நினைக்க வைக்கிறது, இந்த ஓட்டத்தை சரியானபடி ஓட முடியாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு துணை யாய் இருப்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல அதிகமா யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, குடும்பத்தார் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சபையிலையும் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா குடும்பத்தார் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல் சோதனை வனாந்தரத்தையே சிந்திச்சது, அது நம்ம தனிப்பட்ட முறையில பின்வாங்கிறதுக்கு நமக்குள்ள வர சோதனை. இரண்டாவது சகோதரர்களே பார்க்கிறது, இது சபையில நமக்கு வருகிற அதிகமான ஒரு சோதனை. அடுத்து என்னதுங்க, எகிப்தியர் கொடுக்கிற ஆலோசனை, இது குடும்பத்துல அதிகமாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய சத்துருக்கள் யார் அப்படிங்கறத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய சத்துரு யார் அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்காக குடும்பத்துல உள்ளவங்க இனி பேசாத, நீ டச் வைக்க கூடாது அப்படி சொல்ல வரல, அந்த ஆவியை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நமக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு அவங்களை தேவன் வைப்பார். அப்ப அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது, இது தப்புமா, இது தப்புங்க, இந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும், ஏன்னா என்னை இழுத்து கொள்ளும், சொல்லுங்க, ஓடி வந்து துவோம். வாசிங்க புலம்பல், சாரி உன்னத பாட்டு 1:4
என்னை இழுத்துக் கொள்ளும்,
என்னை இழுத்துக் கொள்ளும்,
உமக்கு பின்னே ஓடி வருவோம்,
உமக்கு பின்னே
ஓடி வருவோம்,
ஓடி வருவோம். நம்மளை தேவன் இழுத்துக் கொள்ளும் போது நம்ம 4 சேர்த்து கூட்டிக்கிட்டு போறதுதான் இந்த ஓட்டம், சரிங்களா? அப்படிங்கும் போது குடும்பத்தார நான் விரோதிக்க சொல்லல, குடும்பத்தார பைக்க சொல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த எகிப்து சிந்தையை தூக்கி போட்டுட்டு, ஏன்னா சத்தியத்துக்குள்ள வராத கணவன் மனைவியா இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், சரிங்களா? சத்தியத்துக்குள்ள வராத சகோதர சகோதரிகள்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். சத்தியத்துக்குள்ள வந்துட்டு அவங்க பேசுறாங்க பாத்தீங்களா வார்த்தைகள், இதை நம்ம கவனிக்க தவறிடுவோம். இதன் மூலமா நமக்கு வர்ற ஆபத்துகள் நமக்கு புரியாது. அப்ப நாம என்ன ஆயிடுவோம்னா, விழுந்து போறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஆயிடும். இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பின்வாங்கி போனாங்க, ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க தங்களுடைய ஓட்டத்தை, இடையில ரொம்ப சோர்ந்து போயிட்டதுக்கு 3 காரணங்கள். தங்கள் அழைப்பை மறந்தாங்க, தங்களுடைய பார்வையை மாற்றினாங்க, எகிப்தியருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கும் கூட இந்த 3 காரியம் நிழலான காரியங்கள், நமக்கு மிகுந்த ஒரு எச்சரிப்பு உண்டாக்கக்கூடியதா இருக்கிறபடியினால் இப்ப தலைப்பு வசனத்துக்கு வந்துடலாம். எபிரேயர் 2:1.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படி,
இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, ஆகையால்
நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்க,
நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு, இந்த சத்தியத்துல ரொம்ப உறுதியா, இந்த சத்தியத்துல ரொம்ப தெளிவா, சத்தியத்துல ரொம்ப வைராக்கியமா, சரிங்களா? கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
ஜாக்கிரதையா இருக்கா, ஜாக்கிரதையான் இருக்குங்களா, மிகுந்த
கவனிக்க
வேண்டும், சரிங்களா? அப்ப இதான் நாம் இன்னைக்கு உங்கள் மத்தியில வைத்துட்ட தேவனுடைய வார்த்தை. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளே நாம் எல்லோரும் தொடர்ந்து ஓட, பின்வாங்குதல் நமக்குள் வராதபடி, சோர்வுகள் நமக்குள் வராதபடி நாம் ஓடுவதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த பவர் பாயிண்ட் கூட ரொம்ப அருமையா அமைச்சு கொடுத்தாங்க நம்ம ஈரோடு சகோதரர்கள் மற்றும் தஞ்சாவூர் ஜேம்ஸ் பிரதர், அவங்களுக்கும் கூட நம்மளுடைய நன்றி. இப்படியா இந்த நல்ல நாளிலே இந்த கன்வென்ஷன்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும், சபை சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.